ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சம்பந்தர் தேவாரத்தில் முதல் திருமுறையில் 44 பதிகம் திருப்பாச்சியில் ஆச்சிராமத்தில் பாடினது துணிவளர் திங்கள். முதல் 4 பாடல்களை பார்த்துருந்தோம். 5 பாடலேருந்து தொடருவோம். மாந்தர் தம்பால் நறு நெய் மகிழ்ந்து ஆடி, வளர் சடைமேல் புனல் வைத்து, மோந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய்மூறி பாடி, ஆந்தை விழிச்சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, சாந்தணி மார்பரோ தையலை வாடச் சதுர் செய்வதோ இவர் சார்வே. இந்த 5 பாட்டு. இந்த பதிகம் முழுக்க பாடல் தோறும் சம்பந்தர் என்ன சொல்கிறார்? முதல் 2 அடியில் சிவருமானுடைய புகழ பாடி அவர் இந்த பாச்சல் ஆசிரமத்தில் உரைகின்றார் அப்படின்னு சொல்லி, கடைசி அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானோ இந்த பெண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காரு, இதுவாய் இவருக்கு அழகு, இதுவாய் இவருக்கு பெருமை, இதுவாய் இவருடைய அருள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்டுட்டே வருவார் ஒவ்வொரு பாட்டிலையும். அது மாதிரி இந்த 5 பாட்டிலையும் முதல் 2.5 அடியில் சிவபெருமானுடைய வர்ணனை புகழ் சொல்கிறார். மாந்தர் தம்பால் நறு நெய் மகிழ்ந்து ஆடி அப்படின்னாக்க, ஆடுதல் அப்படின்னாக்க அபிஷேகம் பண்ணுறது, குளிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆடுறதுனா கூத்து ஆடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பொதுவாக அந்த அர்த்தத்தில் தான் உபயோகிக்கிறோம் பேச்சில். ஆனால் தேவாரத்தில் வர்றப்போ ஆடுதல் அப்படிங்கிறது அபிஷேகத்தையும் சொல்லும். அதனால் இந்த இடத்துல ஆடுதல் அப்படிங்கிறது அபிஷேகம். மாந்தர்தம் பால் நறு நெய் மகிழ்ந்தாடி அப்படின்னா, மாந்தர்தம் பால் நறு நெய் மகிழ்ந்தாடி அப்படின்னா, மாந்தர்னா மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் சுவாமிக்கு பாலால் நெய்யால் தயிராலாம் அபிஷேகம் பண்ணுவோம். அது நமக்கு தெரியும், நம்ம தினம் கோயிலில் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அது, பலர் வீடுகள்லையும் பண்ணுவார். அதனால் மாந்தர்களுடைய மனிதர்கள் பண்ணுற பால் அபிஷேகம், நறு நெய். நறு நெய் அப்படின்னா மனம் மிக்க நெய்ன்னு அர்த்தம், வாசனை உள்ள நெய். அப்படி இந்த பாலாலையும் வாசனை உள்ள நெய்யாலையும் அபிஷேகம் செய்கிறார்கள் மனிதர்கள். அதை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார், மகிழ்ந்ததுனா விரும்பின்னு அர்த்தம். அதனால் மனிதர்கள் செய்கிற பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இதெல்லாம் விரும்பி மகிழ்கிறார் அவர், அப்படிப்பட்டவர் அவர். வளர் சடை மேல் புனல் வைத்து, அவர் கங்காதரர். புனல் அப்படின்னா ஜலம். வளர் சடை மேல் புனல் வைத்துன்னா வளரக்கூடிய வளர்கின்ற சடையின் மேலே கங்கையை தாங்கியிருக்கிறார். அது சிவபெருமானோட சடையை வர்ணிக்கிறப்போ தாழ் சடை, நீள் சடை, வளர் சடை, அவிர் சடை அப்படின்னு, அதனுடைய புன் சடை, செஞ்சடை அப்படின்னு அதுக்கு வர்ணனை உண்டு அந்த சடைக்கு. அதனால் இந்த வார் சடை, வளர் சடை, நீள் சடை இதெல்லாம் அது நீளக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம், விரி சடை அது மாதிரிலாம். அதனால் அப்படி வளரக்கூடிய அந்த சடையின் மேலே கங்கையை தாங்கின்னு இருக்கார் அவர். அப்புறம் அவர் வேற என்ன பண்ணுறார்? மோந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய்மொறி பாடி, அவர் கூத்தாடுவார். சிவபெருமான் திருநடம் செய்கிறப்போ பல வாத்தியங்கள் முழங்கும், சுற்றி பூதகணங்கள்லாம் நின்று பல வாத்தியங்களை முழக்குவார்கள். அந்த மோந்தை அப்படிங்கிறது, மொந்தை அப்படிங்கிறது ஒரு வாத்தியம், இந்த தோல் கருவியில் அது ஒன்று, மொந்தை அப்படின்னு. அது இந்த இடத்துல பாட்டில் எதுகைக்காக அது மோந்தை அப்படின்னு கொஞ்சம் முதல் எழுத்து குறியில் வந்து நெடியலாக வந்திருக்கு மோந்தைன்னு அப்படின்னா மொந்தை. முழாவ்னா முழவு, குழல்னா புல்லாங்குழல், தாளம் அப்படின்னாக்க சம்பந்தர் கையில் வச்சிருப்பாரு தாளக்கருவி, அது தாளம். ஓர் வீணை, வீணையும் வாசிப்பர். இது சிவபெருமான் வீணையும் வாசிப்பர். அது நமக்கு அந்த வெயிறு தோழிப்பங்கன் பதிகத்தில் முதல் பாட்டிலே வரும். வெயிறு தோழிப்பங்கன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அது ஆரம்பிக்கும். அந்த வெயிறு தோழிப்பங்கன் வெயிறு தோழி அந்த கோளறு பதிகம். அதனால் சிவபெருமான் வீணையும் வாசிப்பர். அதனால் சிவபெருமானை சுற்றி இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் முழங்குகின்றன. மொந்தை, முழவு, புல்லாங்குழல், தாளம், வீணை, இதெல்லாம் முதிர. முதிர அப்படின்னாக்க சுற்றி நிறைய, முதிர்தெல்லாம் நிறைதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சூழுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் சிவபெருமானை சுற்றி இந்த வாத்திய கருவிகள்லாம் நிறைய முழங்குகின்றன. அப்படி இருக்கிறப்போ வாய்மூரி பாடி இல்லையா, வாய்மூரி அப்படின்னாக்க அந்த வாய்ப்பாட்டில் ஒரு வகை. நமக்கு சம்பந்தரோட பதிகத்தில் யாழ்மூரி அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது, முதல் திருமுறையில் ஒரு பதிகம் இருக்குது யாழ்மூரின்னு. அதுமாதிரி வாய் முறி பாடுதல் அப்படின்னு வரிமுறி அப்படின்லாம் இலக்கியங்களில் வர்றது. அதனால் இந்த முறி அப்படிங்கிறது தான் ஒருவேளை மூரின்னு இந்த பாட்டில் வந்திருக்கா, இல்லை முறி முறி ரெண்டுமே ஒன்று தானே எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது வாய்மூரி பாடினா அவர் பாடுறார். இப்படியாக பலவிதமான வாத்தியங்கள் சுற்றி வாசிக்கப்படுகின்றன, பாடல்கள் இசைக்கப்படுகின்றன. இப்படி ஆடல் இப்படி வாத்தியங்களும் பாட்டும் இருக்கிறப்போ அவர் அங்கே பாடிட்டு ஆடுறார் இல்லையா. அப்படி யார் பாடுறா? ஆந்தை விழி சிறுபூதத்தர் அப்படிங்கிறார். ஆந்தை விழி போன்ற கண்களை உடைய சின்ன சின்ன பூதகணங்கள்லாம் சுற்றி நிற்கிறது. அது ஆந்தை விழி சிறுபூத அப்படின்னாக்க குரல் பூதகணங்கள் அப்படிம்போம், குரல் குண்டை குரட்பூதங்கள் அப்படிம்பா. இன்னும் வேறு சில பாட்டிலெலாம் வரும். குரட்பூதம்னா குரல் அப்படின்னா குறுகிய வடிவம், அந்த குள்ளமாக இருக்கிற பூதகணங்கள். அது அங்கே சிறு பூதத்தர் அப்படின்னு வருது. குள்ளமாக இருக்கிற பூதகணங்களை வாழலாம். அந்த பூதகணங்களுக்கு கண்ணு வந்து ஆந்தை கண்ணு மாதிரி இருக்குமா. அப்படியாக வர்ணனை சொல்கிறார். அந்த சுடுகாட்டில் அவர் ஆடுறார். அப்படி ஆடுறப்போ சுற்றி பலவிதமான வாத்தியங்கள் வாசிக்கப்படுகின்றன, பாடல்கள் முழங்கப்படுகின்றன, இசைக்கப்படுகின்றன. இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்ற யார் பண்ணிட்டுருக்கா? பலவிதமான குரட்பூதங்கள், குள்ளமாக இருக்கிற பூதகணங்கள். அந்த பூதகணங்களுக்கு கண்ணெல்லாம் ஆந்தை கண்ணு மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட பூதகணங்களை உடையவர் தலைவர் இவர். சிறு பூதத்தர் அப்படின்னா அந்த பூதகணங்களை உடையவர்னு அர்த்தம். அவர் எங்கே இருக்கார்? பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற சாந்தணி மார்பர். இவர் பாச்சல்ங்கிற கூட்டத்தில் ஆச்சிராமங்கிற ஊரில் உரைகின்றார். சாந்து அணி மார்பர் அப்படின்னா சாந்து அப்படின்னாக்க இன்றைக்கி பேச்சில் சாந்துன்னா நம்ம பெண்கள் நெத்தியில் எடுக்கிற பொட்டுக்கு சாந்துன்னு பேர், அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இலக்கியங்களில் சாந்து அப்படின்னு வந்ததுனாக்க சந்தன கலவை, சந்தனத்தெல்லாம் குழைச்ச அப்படி உடம்புல பூசிக்குவான், அதுக்கு சாந்துன்னு பேர். சாந்து அணி மார்பர்னா அவர் சந்தன கலவையை மார்பில் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிற பொருள். அப்படிப்பட்ட சிவருமானோ மார்பரோ, அந்த சிவருமானா தையலை வாடச் சதுர் செய்வது. இந்த தையல் அப்படின்னாக்க பெண், இந்த கொல்லிமழவனோட பெண் அங்கே கீழே கடக்காலே அவளை பார்த்து சொல்கிறார். இந்த பெண்ணை தையலை வாடும்படியாக, அவள் வருந்தும்படியாக, அவளை கஷ்டப்படும்படியாக சதுர் செய்வதோ. சதுர் அப்படின்னாக்க சாமர்த்தியம்னு அர்த்தம், திறமை, ஆற்றல், சாமர்த்தியம் அப்படிங்கிற பொருளில் வரும். அதனால் இந்த பெண் இப்படி கஷ்டம் வருத்துறாரே, இப்படி ஒரு சாமர்த்தியமாக செய்கிறது தான் இவரோட செயலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். சார்வு அப்படின்னாக்க புகலிடம்னு அர்த்தம் இல்லையா. சிவருமான் எல்லாருக்கும் புகலிடம் தருபவர், அடைக்கலம் தருபவர். இவர் இப்படி இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறது இதுதான் இவரோட அடைக்கலத்தின் அழகா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் அவர். அடுத்த பாட்டு ஆறாம் பாட்டு, நீருமை பூசி நிறை சடை தாழ நெற்றிக் கண்ணால் உற்று நோக்கி ஆறது சூடி ஆடரவு ஆட்டி ஐவிரல் கோவண ஆடை பால்தரு மேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிராமத்துறைகின்ற ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. அதே மாதிரி இந்த பாட்டையும் நம்ம ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக பிரிச்சுன்னு பார்த்தா நமக்கு நேரடியாக பொருள் புரிஞ்சிடும். தேவாரத்தில் பல பாடல்களில் இந்த சில பெயர்கள் வந்து அப்படி வினையச்ச மாதிரி தோணும், அதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாட்டில் நீருமை பூசி, நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி, ஆறது சூடி, ஆடற வாட்டி அப்படிலாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வினையச்சமாக வெர்பாகவும் எடுத்துன்னு பார்க்கலாம், ஆனால் நவுனாகவும் எடுத்துன்னு பார்க்கலாம். எப்படி அப்படின்னாக்க, இப்போ நம்ம பித்தா பிறைசூடி அப்படிங்கிற பாட்டு தெரியும். அதில் பித்தானா பித்தனே, பிறைசூடினா பிறையை சூடியவனே அப்படின்னு அர்த்தம். பிறையை சூடி கொண்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை, பிறையை சூடியவனே. அது மாதிரி இங்கே நீருமை பூசி அப்படின்னாக்க, திருநீற்றை உடம்பின் மீது பூசியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆடுபவன் ஆடி அப்படின்னு சொல்லுவோம், இப்போ கூத்தாடி அப்படிங்கிறோம் இல்லையா, கூத்து ஆடுபவன் கூத்தாடி. அது மாதிரி திருநீற்றை மெய்யல் பூசியவன் நீருமை பூசி, திருநீற்றை உடம்பின் மேல் பூசி கொண்ட பூசியவன். நிறை சடை தாழ அவனா, நிறை சடையினாக்க அவனுக்கு கற்றை சடை, அந்த சடையை வர்ணிக்கிறதுக்கு பல வார்த்தைகள் உண்டு, அதில் இங்கே ஒரு நிறை சடை தாழ அப்படிங்கிறார். இறைவனுடைய கற்றை சடை, அடர்த்தியான சடை, அது தாழ்கின்றதுன்னா பின்னாடி தொங்கின்னு இருக்கு, அப்படி நிறை சடை தாழ. நெற்றி கண்ணால் உற்று நோக்கி அப்படின்னா, நெற்றி கண்ணால் உற்று பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது என்ன, நெற்றி கண்ணால் உற்று பார்ப்பவன், சிவபெருமான் அருள் பண்ணுவான், அதே மாதிரி துஷ்டர்களை தண்டிப்பான். அப்படி அந்த நெற்றிக்கண்ணால் உற்று நோக்குதல் அப்படிங்கிறது அவனுடைய மரக்கருணை அப்படிம்ப. இறைவன் செயல் எல்லாமே கருணை, அதில் அறக்கருணை மரக்கருணைன்னு ரெண்டு விதமாக சொல்லுவாள். அதனுக்கு நேரடியாக அருள் புரிஞ்சால் அது கருணைன்னு நமக்கு தெரிஞ்சுடுறது. மரக்கருணை அப்படின்னாக்க, அவன் வந்து ஒருத்தரை கோபிச்சுட்டு செயல்படுற மாதிரி இருக்கும், அது கோபத்தால் அப்படி காட்டுற கருணை அது, அப்படிங்கிறதுக்கு மரக்கருணைன்னு பேர். இப்போ மார்க்கண்டேயர் கதத்தினை யமனை உதைத்தார், அது மரக்கருணை, யமனை உதைச்சி அருள் புரிந்தார். அதே மாதிரி மன்மதன் அவர் மேலே பானம் போட்டான், நெத்தி கண்ணால் பார்த்து அவனை எரிச்சார், அது மரக்கருணை. அந்த காட்சியை தான் இங்கே சொல்கிறார். நெற்றி கண்ணால் உற்று நோக்கி அப்படின்னா, நெத்தி கண்ணால் உத்து பார்த்து பார்க்குறவன், உத்து பார்த்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆறு அது சூடி, ஆறுனா கங்கை, ஆறது சூடினா கங்கையை சூடியவன் கங்காதரன். ஆடரவு ஆட்டி, ஆடரவு ஆட்டிங்கிற வார்த்தை ஆடரவுங்கிறது பல இடங்களில் வரும். சிவருமானோட உடம்பில் தலையில் பாம்பு இருக்கும், கழுத்தில் பாம்பு, மார்பில் பாம்பு தொங்கிட்டு இருக்கும், கையில் பாம்பு இருக்கும், எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்கும். அந்த பாம்பு எப்படி தலையை வச்சுட்டு இருக்கும், இவர் கூத்தாடுறார் இல்லையா, அதனால் அது பாம்போட தலை ஆடும் தானாகவே. அது மட்டும் இல்லாமல் இவர் அதையும் ஆட்டுவார், வேறு கையை காலெல்லாம் ஆட்டின்னு கூத்தாடுறதுனால பாம்பையும் ஆட்டுவார். அதனால் ஆடரவு ஆட்டி, அப்படி ஆடுகின்ற பாம்பை, அசைகின்ற பாம்பை ஆடும்படியாக இவன் ஆடுறவன். ஐவிரல் கோவண ஆடை, சிவபெருமான் கோவண ஆடை அணிந்திருப்பார். அது இந்த திருச்சாழல்ங்கிற திருவாசக பகுதியிலையும் வரும். ஏன்னா உங்கள் சிவபெருமான் என்ன அப்படி கோவணத்தை கட்டி ஆடிட்டுருக்காரு அப்படின்பா. அப்போ துன்னம்பை கோவணமாம் அப்படின்னு அதில் வரும், நான்மறையே துன்னம்பை கோவணமான்னு வரும். அதாவது சிவருமானுக்கு வேதங்களே அவனுடைய கோவணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளில் சொல்லுவான். அதனால் ஐந்து விரல் அளவு உடைய, ஐந்து விரல்னாக்க அதோட விடுத்தது, அஞ்சு விரல் அஞ்சு விரக்கடை அளவு உள்ள ஒரு கோவணத்தை ஆடையாக அணிந்திருக்கிறார் சிவருமான். அப்புறம் பால் தரும் மேனியரை நான் பிரித்து எழுதியிருக்கேன், ஆனால் புணர்ச்சி பிரிக்காமல் அந்த புணர்ச்சியோடு பார்த்தாக்க அது வந்து பாரரு மேனியர் அப்படின்னு பாட்டில் இருக்கும். நீங்கள் தமிழ் வயசில் புணர்ச்சி முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி பிரியாமல் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஆறாம் பாட்டில் மூணாவது அடி பாரரு மேனியர் அப்படின்னு இருக்கும். அது பொருள் சொல்கிறவா அதை பிரித்து பால் தரு மேனியர் அப்படின்னு சொல்லி அது பால் போன்ற வெண்மையான நிற உடைய மேனியை உடையவர் அப்படிங்கிறார். அதாவது அவர் உடம்பு முழுக்க திருநீற்றை பூசியிருக்கிறார் முதலடியில் பார்த்தபடி, அதனால் அவரோட உடம்பு வெள வெளர்னு இருக்குது அப்படின்னு மூணாவது அடியில் சொல்கிறதா விளக்கம் சொல்கிறார். பால் தரு மேனியர் அப்படின்னு பிரித்து, ஆனால் அது பாரு அரு அப்படின்னு கூட பிரிக்கலாமான்னு எனக்கு தோணித்து. பாரு அப்படின்னாக்க கேடு, பாரு அரு மேனியர்னாக்க கேடு இல்லாத திருமேனி உடையவர், அழிவில்லாத திருமேனி உடையவர் அப்படின்னு பொருள் கொள்ளலாமான்னு எனக்கு தோணித்து. ஆனால் உரைகளில் கொடுக்கறது பால் தரு மேனியர், அவர் பால் போன்ற வெண்ணிறம் உடையவர் அப்படிங்கிறது. பூதத்தர், அது நமக்கு போன பாட்டிலையும் பார்த்தோம், இதுலேயும் நேரடியாக இருக்குது. பூதத்தர் பூதகணங்களை உடையவர். பாச்சல் ஆச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏரியர், ஏறு அப்படின்னா விருஷபம், ஏறது ஏரியர்னா விருஷப வாகனர், ஏற்றின் மீது ஏறியவர் அவர். அப்படிப்பட்ட சிவருமான் ஏழையை வாட, ஏழை அப்படின்னாக்க பெண், ஏழைனா வறியவன் அறிவில்லாதவன் அப்படின்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பெண் அப்படிங்கிறது அர்த்தம். சிவபெருமானுக்கு ஏழை பங்காளன் அப்படின்னு பேர், ஏன்னா சிவபெருமான் உமாதேவியை ஒரு பங்கில் உடையவர், ஏழை பங்காளன். அதான் திருவம்பாவையில் வரும், ஏழை பங்காளனையே பாடையிலோர் எம்பாவாயின்னு வரும். ஆனால் இந்த காலத்தில் சில அரசியல்வாதிகள் தமிழில் சாதுரியமாக பேசுகிறதா நினச்சிட்டு ஏழை பங்காளனுங்கிறதுக்கு புது அர்த்தம் கொடுக்குறா, அது தவறு. ஏழை பங்காளன் அப்படிங்கிறது சிவபெருமான், ஏழைனா பெண், அதான் இங்கே சொல்கிறார். ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. இந்த பெண் இப்படி வருந்தும்படியாக துன்பப்படும்படியாக அவளுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்குறாரே, இதுவா இவர் பெருமை அப்படின்னு கேட்குறார். தான் ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஏழை பங்காளன் இந்த காலத்து அரசியல்வாதிகள் சொல்கிறது எனக்கு தோன்றுறது அவர்கள் சிலேடையாக பேசுகிறாளோன்னு. அதாவது ஏழையோட பங்கி அவன் ஆள்கிறான். அஞ்சாம் பாட்டில் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய்மூறிங்கிறதுல ஒரு ஓர் வந்து குரில் ஓர், இன்னொரு ஓர் நெடில் ஓர், அது ஏன் அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஓர் ஓர்லாம் இந்த பாட்டில் ஓர் அப்படிங்கிறது ஓர் அப்படின்னு குறுகி வரும் சமயத்தில், அதாவது அந்த ஓசைக்காகவும் அந்த இசை அமைப்புக்காகவும். இதாவது இலக்கண இலக்கியங்களில் சில மாற்றங்கள் வரப்போ எப்படி இந்த முதல் வரி வந்து மொந்தை அப்படிங்கிறது மோந்தைன்னு ஆச்சு இந்த பாட்டில், அது மாதிரி இந்த இடத்துல தாளமோர் அப்படிங்கிறது தாளம் ஓர் அப்படிங்கிறது தாளம் ஓர் அப்படின்னு இசைக்காக குறுகி வர்றது. அப்போ தான் இது வந்து அந்த பாட்டோடைய சந்தம் முன்னாடி நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தானன 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 தானா தானன தானன தானா அப்படின்னு, மோந்தை முழா குழல் தாளம் ஒரு வீணை முதிர ஒரு வாய்மூறி பாடின்னு அந்த அந்த சந்தம் அதுக்காக அவருக்கு கொடுத்துருக்கா. பாட்டில் பாடுறப்ப அவருக்கு அப்படி பாட வேண்டி வந்திருக்கும். அஞ்சாம் பாட்டில் மோந்தை முழா குழல்னா மோந்தை அப்படிங்க, மோந்தைனா மொந்தை, அது ஒரு தோல் கருவி. முழா அப்படின்னா முழவு, முழானா முழவு, முழவம், அது ஒரு தோல் கருவி. அதாவது நம்ம வாத்தியங்களில் பலவிதமான தோல் கருவிகள் உண்டு. அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்கிறோம், இப்போ இந்த தோல் கருவியில் மிருதங்கம் இருக்குது, மேளம் இருக்குது, தபேலா இருக்குது இல்லையா, அது மாதிரி பறைன்னு ஒன்று இருக்குது கையில் வச்சுன்னு அடிப்பா பறை இல்லையா, அது மாதிரி கஞ்சீரா அப்படிங்கிறோம். இது மாதிரி தோல் கருவியில் பல வகைகள் உண்டு. அதில் சில வகைகளோட பேர் சொல்கிறார். மொந்தைங்கிறது ஒரு வகை தோல் கருவி, முழவுங்கிறது ஒரு வகை தோல் கருவி. ஏழாம் பாட்டுக்கு போவோம். அஞ்சாவது பாட்டில் அஞ்சாம் பாட்டில் ஆந்தேவழின்னு ஏன் அப்படி ஒரு வர்ணனை வர்றது அப்படின்னு கேள்வி. அது ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். அதாவது பாட்டு அவர்கள்லாம் பாடுறப்போ அந்த இசை நயம் எதுகை மோனை இந்த நயத்துக்காக சில வார்த்தைகள் வரும், வர்ணனையெல்லாம் வரும். அவர் அந்த பூதகணங்களை வர்ணிக்கிறார். இப்போது நம்ம காரைக்கால் அம்மையாரோட மூத்த திருப்பதிகம்னு இருக்கு, பதியங்கள் பாடுறது பழக்கத்தை நம்ம பக்தி இலக்கியங்களில் பதியங்களாக பாடுற அமைப்பு காரைக்கலைமையாற்ற பார்க்கலாம். அவர் தான் முதல்ல பண்ணார். தேவாரத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர், அதாவது சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கெல்லாம் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் காரைக்கலைமையார். அவர் பாடினதான் முதல் முதல்ல பாடினது நமக்கு பதினோராம் திருமுறையில் இருக்கு. அதில் அவர் நிறைய வர்ணிப்பார், அந்த சுடுகாடு எப்படி இருக்கு, அந்த பூதகணங்கள் எப்படி இருக்கு, அவ என்னெல்லாம் வாசிக்கிறா அப்படின்லாம். அதனால இந்த பாட்டுல வந்து நமக்கு இந்த ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னாக்க அது இறைவனுடைய புகழை பாடணும், அதே மாதிரி அது சில நம்ம கண் முன்னாடி அந்த பிக்சரைசேஷன் கொண்டு வரணும், அது எப்படி இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அந்த அந்த பூதகணங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறதுக்காக வர்ணிக்கிறார் அவர். அப்படி ஆந்தைய மாதிரி கண்ணுடைய பூதகணங்கள் அப்படின்னு, இந்த எதுகைக்கும் ஃபிட் ஆகணும், மோனைக்கும் ஃபிட் ஆகணும், அதே சமயத்தில் நமக்கு அந்த பிக்சரைசேஷனையும் கொடுக்கணும். அப்படி அந்த ஆந்தை விழி சிறு பூதத்தர், அந்த குரல் பூதங்கள், குள்ளமான பூதகணங்கள், அந்த பூதகணங்களுக்கு கண்கள்லாம் ஆந்தை கண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். அது பூதகணங்களுடைய வர்ணனை இது, அதுக்கு தத்துவ விளக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அப்புறம் ஆந்தை விழின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அப்புறம் சிறு பூதம்னு சொன்னார், அப்புறம் அடுத்த கேள்வி வரும் நமக்கு இல்லையா. ஆமா, இதுவும் அதோட பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தானே. எப்படி சிறு பூதம்ங்கிறது பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷனோ, அது மாதிரி ஆந்தை விழிங்கிறது ஆந்தை போன்ற கண் உடையவர்கள் பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். இப்போ பால் தரு மேனியர்னர், பால் போன்ற மேனி உடையவர் பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அது. அது மாதிரி ஆந்தை விழி சிறு பூதத்தர். ஏழாம் பாட்டு, பொங்கல நாகமூர் ஏக வடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கிள மாலை புனைந்தழகாய குழகர் கொலாம் இவர் என்ன அங்கிள மங்கையோர் பங்கினர் பாச்சில் ஆச்சிரா மத்துரைகின்ற சங்கொழி வண்ணரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. இதுவும் அதே மாதிரி சொல்றார். முதல் 2.5 அடியில இறைவனுடைய வர்ணனை, 4வது அடியிலே முதல் பாதி இறைவனுடைய வர்ணனை, அப்புறமா இவர் இந்த பெண்ணுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்கலாமா, இது இவருக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. பொங்கு இள நாகம் ஓர் ஏக விடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கு இள மாலை புனைந்து அழகாய குழகர் கொலாம் இவர் என்ன அப்படின்னு சொல்றாரு. வார்த்தைகள்லாம் புரிஞ்சுட்டோம்னா பாட்டு எளிமையா புரிஞ்சிடும். பொங்கு இள நாகம் ஓர் ஏக வடத்தர் அப்படின்னா என்னது? ஏக வடம் அப்படின்னா ஒற்றை சரமுடைய ஒரு மாலை. ஒத்த வட சங்கிலியும் இப்ப இல்லையா, ரெட்ட வட சங்கிலியும் ஒத்த வட சங்கிலியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த செயின் போட்டுக்கிறாள் இல்லையா பெண்கள், அதில் எவ்வளோ வடம் இருக்குது அப்படின்பா. அது மாதிரி ஒரு வடம் இருக்கிற சங்கிலிக்கு ஏக வடம்னு பேர். அதனால் சிவபெருமான் வந்து கழுத்தில் ஒத்த வடம் இருக்கிற ஒரு சங்கிலி போட்டுருக்காரு. அது என்னது இது? அதுதான் அந்த நாகப்பாம்பு மாலை மாதிரி தொங்கின்னு இருக்கு. அதான் சொல்ற பொங்கு இள நாகம் ஓர் ஏக வடத்தோடு. இந்த பொங்கு பொங்குதல் அப்படின்னா சீர்றது, பாம்பு சீரும், நாகப்பாம்பு சீரும், அது நமக்கு தெரியும். அதனால பொங்கு இள நாகம் அப்படின்னா சீருகின்ற இள நாகம். அது என்ன சீர்றது? பொதுவாக பாம்பன் இயல்பு, நாகப்பாம்போட இயல்பு. அதனால அது பொங்குன்னு அதுக்கு அப்ஜெக்டிவ் போட்டார். இளநாகம் இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். இறைவனுக்கு மூப்பு கிடையாது, என்றும் இளமையோடு இருக்கிறவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானோட சம்பந்தப்பட்ட எல்லாமே அதே மாதிரி மூப்பு இல்லாமல் இளமையோடு இருக்கும். அதனால அவருடைய ரிஷப வாகனமும் மழை விடை அப்படின்னா இளைய காளைன்னு அர்த்தம், இளைய எருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் தலையில் இருக்கிற சந்திரன் இளமதி, அவர் உடம்புல இருக்கிற பாம்பு இளநாகம். அதனால சீருகின்ற இளம் பாம்பு ஓர் ஏகவடம் போல அவர் அணிஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஏகவடத்தோட வேற நேரம் அணிஞ்சிருக்கிறார் ஆமை. ஆமை அப்படின்னா ஆமையோடு, அதே மார்பில் அணிஞ்சிருக்கிறார். இது முற்றலாமை இள நாகமோடு ஏன முளைக்கொம்பவை பூண்டு அப்படின்னு. முற்றலாமைனா இது விஷ்ணுவுடைய கூர்மா அவதாரத்தோட முடிவுல அந்த ஆமை ஓட்டை சிவபெருமான் அணிகிறார். அதுதான் அந்த ஆமை, ஆமையோடு ஆமையின் ஓட்டை அணிந்திருக்கிறார். அப்புறம் வெண்ணூல் மார்பில பூநூல் அணிந்திருக்கிறார், அது வெள்ளை வெள்ளைனு இருக்கும், அதான் வெண்ணூல். புனை கொன்றை, புனை கொன்றைனாக்க அழகான கொன்றை மலர். கொங்கு இள மாலை, அதாவது புனை கொன்றை கொங்கு இள மாலைனாக்க அது முழுக்க ஒரு ஃப்ரேஸா பார்த்தாக்க, கொங்கு அப்படின்னா தேன், வாசனை தேனுக்கெல்லாம் கொங்குன்னு பேரு. இந்த இளமாலை, இளமாலைனா பூ வந்து பறிச்சது, இது ஃப்ரெஷ் ஃப்ளவர், அதாவது இளமாலை. அந்த புத்தம் புதுசா பறிச்ச கொன்றை மலரால ஆன மாலை அது, அதுல நிறைய தேன் இருக்கு, அது அழகா இருக்கு. அதனால அழகிய புதிய கொன்றை மலர்களால் ஆன மாலையை அவர் அணிந்திருக்கிறார். புனைந்து அழகாய குழகர், இதெல்லாம் அணிந்த அழகா இருக்கிற இளைஞர் இவர் என்ன அப்படி. அதாவது சிவருமான உலக எப்படி பக்தர்கள் எல்லாம் வர்ணிக்கிறா, எப்படி அடியவர்கள் எல்லாம் கண்டிருக்கிறார், தரிசித்திருக்கிறார்கள் சொல்றாரு. இந்த சிவருமான் இருக்காரு இப்படி இளம் பாம்பு ஒரு மாலை மாதிரி போட்டிருக்காரு, ஆமையோடு அணிஞ்சிருக்கிறார், பூனல் அணிஞ்சிருக்கிறார், கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறார். அதனால இப்படியெல்லாம் இவற்றையெல்லாம் அணிந்து இருக்கிற அழகாக இருக்கிற இளைஞர் இவர் அப்படின்னு சொல்லும்படியாக அப்படிப்பட்டவர் இவர். அவர் எங்க என்ன பண்றார்? அங்கு இள மங்கையோர் பங்கினர். அங்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு அசையா எடுத்துக்கணும். பாடல்கள்ல சில சமயம் அசை சொல் வரும், அதாவது ஃபில்லர் வேர்ட்ஸ். அங்கு இள மங்கையோர் பங்கினர்னா இல்லை அங்கே விட்டுடலாம், ஃபில்லர் வேர்டு அது. இள மங்கையோர் பங்கினர் அப்படின்னா இளமங்கை இங்கே யாரு? உமாதேவியார். உமாதேவியார் ஒரு பங்கல் உடையவர் இவர். இவர் எங்கே இருக்கார்? பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற, பாச்சில் ஆச்சிராமத்தில் இருக்கார். சங்கோழி வண்ணரோ, சங்கு ஒளி வண்ணர்னாக்கா சங்கு நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு வெண்மையாகவும் இருக்கும், ஒரு செம்மையும் இருக்கும் அதில். ஏன்னா சிவருமான் செக்கச்செவல் இருப்பார் உடம்பு, ஆனால் மேலே திருநீற்று பூச்சி இருக்கும், அந்த விபூதி பூச்சின்னு இருக்கிறதுனால அப்படி சாம்பல் பூத்த நீர் மாதிரி இருப்பார், நீர் பூத்த நெருப்பு அப்படின்பா. அப்படி இருப்பார் அவர். உள்ளுக்குள்ளே சேப்பு, மேலே வந்து ஒரு வெள்ளையாக ஒரு கோட்டிங் இருக்குது. அதனால் இந்த சேப்பு நிறம் அந்த வெள்ளை கோட்டிங் வழியாக தெரிகிறப்போ அது நம்ம ஒரு சங்கின் நிறத்தை ஒத்து இருக்குமா, நம்ம கடற்கரை சங்கு பார்த்துருக்கோம். அதில் ஒரு ரெட்டிஷ் ஒயிட் கலர் வரும் அதில். அது மாதிரி சங்கு ஒளி வண்ணரோ, அப்படி சங்கின் ஒளி போன்ற நிறமுடையவரோ இந்த சிவருமான். இவரா இந்த ஓங்கிறது க்வெஸ்சன் மார்க், ஒரு டவுட்டோட கேட்குறது. இவரா எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. இவரா தாழ்குழல் வாட, இந்த தாழ்குழல்னாக்க குழல் அப்படின்னா பெண்களுடைய தலைமை இருக்க குழல்னு பேர். நம்ம இன்னொரு வேற ஒரு குழல் பார்த்தோம், அது பிலாங்குழல். இது தாழ்குழல் அப்படிங்கிறப்ப கூந்தல், பெண்களுடைய கூந்தல், தாழ்கின்ற கூந்தலை உடைய இந்த பெண். தமிழ் இதுக்கு வந்து தாழ்குழல் அப்படின்னாக்க அது பெண்ணை குறிக்கிறப்ப அது ஆகுபேர் அப்படிம்ப. இந்த தாழ்ந்த கூந்தலை உடைய இந்த பெண் இவள் வாடும்படியாக, இவள் வருந்தும்படியாக சதுர் செய்வதோ இவர் சார்வே. முன்னாடி இது வந்தது இல்லையா, சதுர்னு வந்தது, இங்கே சதுர்னு வருது, அதே தான். இந்த பெண்ணு வாடுற வருந்தும்படியாக இவர் இப்படி ஒரு சாமர்த்தியமான செயலை செஞ்சுருக்காரு, இதுவா இவருக்கு அழகு அப்படின்னு கேட்குறார். இதுதான் ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள்.